السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد، அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்ட தொடரில் சென்ற முறை பாட்டனுக்குரிய சட்டங்கள் யாது என்பதை உங்களுக்கு விளக்கினோம். தந்தை இல்லாத போது பாட்டன் அனந்தரத்தில் சொந்தக்காரராக வருவார். தந்தை இல்லாத போது வருகின்ற அந்த பாட்டனார் சகோதரர்களோடு வருகை தந்தால் அதற்குரிய சட்டம் என்ன என்பது எல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நாம் அடுத்த வாரிசுரிமை சட்டத்துக்குரிய அந்த லிஸ்டில் வரக்கூடியவர் பாட்டி என்பதை நினைவூட்டுகின்றோம். எங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக யாரெல்லாம் வாரிசுரிமை சட்டத்தில் வருவார்கள் என்பது உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டது. எனவே ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்துக்கு சொந்தக்காரர் யார் என்பதை விளக்குவதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். யாரெல்லாம் இந்த அறிவு தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதை படித்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சமுதாயத்தில் இந்த அறிவு இல்லாத காரணத்தினால் சொத்துக்களுக்கு எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ பெரிய விபரீதங்கள் நடைபெறுவதையெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். இந்த வகையில் அனந்தரத்தில் வரக்கூடிய இன்னும் ஒருவர் தான், அதாவது பாட்டி. சகோதரர்களே, பாட்டி என்று சொல்லும் போது நாம் யாரை சொல்கின்றோம்? இறந்த மனிதருடைய தாயின் தாய் அல்லது இறந்த மனிதருடைய தந்தையின் தாய், இவர்களைத்தான் பாட்டி என்று சொல்லப்படும். இறந்த மையத்தினுடைய, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மையத்தின் தாயின் தாய் அல்லது மையத்தின் தந்தையின் தாய், இவர்கள்தான் பாட்டி என்ற லிஸ்டில் வரக்கூடியவர்கள். சகோதரர்களே, இந்த பாட்டி சொத்துல பங்குக்காரராக வருவதாக இருந்தால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய முதலாவது நிபந்தனை என்ன? அந்த மையத்தினுடைய தாய் உயிரோடு இருக்கக்கூடாது. மையத்தினுடைய தாய் உயிரோடு இருந்தால் பாட்டிமார்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பங்கில் வரமாட்டார்கள். இப்ப ஏற்கனவே மையத்தினுடைய தந்தை உயிரோடு இருந்தால் பாட்டன்மார்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பங்கில் வரமாட்டார்கள் சொன்னோம். மையத்துக்கு மகன் உயிரோடு இருந்தால் பேரப்பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் பங்கில் வரமாட்டார்கள் என்று சொன்னோம். இதே போன்றுதான் மையத்திற்கு தாய் இருந்தால், மையத்திற்கு தாய் இருந்தால் தாயை தாண்டி வரக்கூடிய பாட்டிமார் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? பங்கில் வரமாட்டார்கள். அப்ப பாட்டி பங்குல வர்றதாக இருந்தா மையத்தினுடைய உம்மா ஏலவே மரணித்திருக்க வேண்டும். மையத்தினுடைய உம்மா ஏற்கனவே மரணித்து இப்போது உயிரோடு யார் இருக்கிறார்? அந்த மையத்தினுடைய பாட்டி தான் இருக்கிறார். பாட்டி என்று சொல்லும் போது மையத்தினுடைய தாயின் தாயும் பாட்டி தான் அல்லது தந்தையின் தாயும் பாட்டி தான். இந்த ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க? அனந்தரத்தில் வருவார்கள். சரி, அப்ப தாய் இல்லாத போது அந்த பாட்டி அனந்தரத்தில் வந்து விட்டார்களானால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சொத்தின் அளவு என்ன என்றால் சுதுசு என்று சொல்வார்கள். ஆறில் ஒன்று மையத்தினுடைய மொத்த சொத்தில் ஆறில் ஒன்று அந்த பாட்டிக்கு என்ன செய்யும்? பங்காக கிடைக்கும். மையத்தினுடைய மொத்த சொத்தில் ஆறில் ஒன்று பாட்டிக்கு பங்காக கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது, அவர்கள் ஆட்சி செய்யும் போது, ஒரு பாட்டி அவர்களிடம் வந்து எனது, அதாவது பேத்தி அல்லது பேரன் மரணித்து விட்டார், எனவே அவருடைய சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கு என்ன என்று கேட்டார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, லம் அஜிது லக்கி ஃபீ கிதாபில்லா இஷயா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உனக்கு எந்த பங்கையும் நான் அடையவில்லை என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி பார்த்தா பாட்டிக்கு எந்த பங்கும் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. இன்னும் நபியுடைய சுன்னாவிலும் கூட பாட்டிக்கு எந்த பங்கும் இருப்பதாக எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் ஏனைய தோழர்களிடம் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். பாருங்க, தனக்கு தெரியாது அதனால இல்ல போண்டு விரட்டல்ல. என்ன சொன்னாங்க? நான் விசாரிக்கிறேம்மா, விசாரித்து உனக்கு சொல்கிறேன். அப்ப விசாரணை நடத்தினார்கள். நடத்தும் போது ஒரு சஹாபி, அந்த சஹாபி முகீரத் இப்னு ஷுபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பாட்டிக்கு ஆறுல ஒன்று பங்காக கொடுத்தார்கள். அப்ப உடனே கேட்டாங்க, உங்களோடு வேறு யார் சரி இருக்கிறாங்களா? இதே நபியுடைய இந்த ஹதீஸ கேள்விப்பட்ட வேறு யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்த போது அவர் இன்னும் ஒரு சஹாபியையும் அழைத்து வந்து என்ன செய்கிறார், இவரும் அந்த செய்தியை கேட்டிருக்கிறார் என்றதை சொன்ன உடனே பிறகு என்ன செய்தார்கள்? அந்த பாட்டிக்கு ஆறுல ஒன்று என்ற சட்டத்தை அமுல் செய்தார்கள். அப்ப எனவே பாட்டிமாருக்கு வர வேண்டிய சொத்தினுடைய பங்கு என்னன்னு சொன்னா ஆறில் ஒன்று, மொத்த சொத்துல ஆறுல ஒன்று. 150,000 இறந்தவருடைய மொத்த சொத்தாக இருந்தால் 25,000 என்ன செய்யும், பாட்டிக்கு பங்காக கிடைக்கும். சகோதரர்களே, இன்றைக்கு என்ன நடக்குது, மூத்தான உடனே மனைவி உயிரோடு இருக்கிறார், இறந்தவருடைய இறந்தவருக்கு தாய் இல்ல, உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வாப்பா விட்டுட்டு போன மொத்த சொத்து, மாப்பிள்ள விட்டு போன மொத்த சொத்து எல்லாம் யாருக்கு, எங்களுக்கு தான் சொல்லி அப்படியே அதாவது தங்களுக்கு உடமையாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்ப தாய் தாயில்லாவிட்டால் பாட்டிக்கு போக வேண்டிய பங்கு மறைக்கப்படுமானால், வழங்கப்படாமல் விடப்படுமானால், பிறருடைய சொத்தை அபகரித்த பாவம் என்ன செய்யும். இப்ப பாட்டிக்கு பாட்டிக்குரிய பங்கு போச்சு என்று சொன்னா, பாட்டி மௌத்தானால் அது எங்க போவோம், பாட்டியினுடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்யும். அப்ப எனவே பிறருக்கு போய் சேர வேண்டிய சொத்தை அபகரித்த குற்றத்துக்கு ஆளாகி விடுவார்கள். இது நிறைய நடப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களை. இது சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில தந்தைக்கு உரிமை கிடையாது தன்னுடைய சொத்தை தன்னுடைய மகனை விட்டும் தடுப்பதற்கு. மௌத்தான பிறகு என்னுடைய சொத்துல ஒரு சதக்காசும் உனக்கு தரமாட்டேன் என்று தடுக்கிற ரைட்ஸ் அவருக்கு இல்ல. அவர் உயிரோடு இருக்கிற நேரம் மொத்த சொத்தையும் ஒரு அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்க, உயிரோடு இருக்கிற நேரம் தன்னுடைய மொத்த சொத்தையும் தன்னுடைய மகனுக்கு இவனுக்கு கொடுக்கப்படாது என்ற சிந்தனையில அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்க, அப்ப இவர் குற்றவாளிதான். ஆனா இருந்தாலும் இவருடைய உரிமையிலிருந்து போய்விட்டது, இவர் எழுதி கொடுத்ததுனால என்னாச்சு, இவருடைய உரிமையிலிருந்து மொத்த சொத்தும் அனாதை இல்லத்துக்கு போயிட்டு. இப்ப மகன் வந்து என்ன செய்ய முடியாது, வாப்பாட சொத்துல பங்கு தாங்கன்னு கேட்க முடியாது. ஏன், வாப்பா உயிரோடு இருக்கும் போது மொத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு, அனாதை இல்லத்துக்கு எழுதி வைத்து விட்டார். சகோதரர்களை கொடுத்துட்டாருங்க, உயிரோடு இருக்கும் போது கொடுத்துரோனும், எழுதி வைக்கிறதுக்குதானே, தான் மௌத்தா போன போற இந்த மொத்த சொத்தும் அனாதை இல்லத்துக்குன்னு சொன்னா அப்ப சட்டம் மாறிடும், மொத்த சொத்தும் கொடுக்கப்படாது, அனாதை இல்லத்துக்கு மூன்றுல ஒன்றுதான் செய்யப்படும் கொடுக்கப்படும். சரி, வாப்ப உயிரோடு இருக்கும் போது இந்த மகனுக்கு எதுவும் கொடுக்க கூடாது என்று சொல்லி பிளாக் பண்றாருன்னு, அந்த சொத்து அப்படியே இருக்க மகன் மௌத்தாயிட்டார் என்று சொன்னா இப்ப வாப்ப போட்ட சட்டம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது என்று போட்ட சட்டம் அல்லாவுடைய சட்டம், அதை தடுக்கிற ரைட்ஸ் வாப்பாக்கு இல்ல. ஏந்த மகன் என்னைய பார்க்கல, ஏந்த மகன் என்னைய கவனிக்கல, எனக்கு செலவழிக்கல என்றதுக்காண்டி வாப்பா என்ன செய்யறாரு, இவனுக்கு ஒன்னும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாருன்னு சொன்னா சகோதரர்களை, இந்த ரைட்ஸ் வாப்பாவுக்கு கிடையாது. இவர் இறந்தால் சொத்துல பங்கு சேர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சட்டம். எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி வாப்பாக்கு என்ன செய்ய முடியாது, சட்டம் போட முடியாது. சரி, தடுக்கிறதா இருந்தா எப்ப தடுக்கப்படும், மகன் இஸ்லாத்தை விட்டு மாறி வேறு மதத்துக்கு போய்விட்டாருண்டா, முர்த்ததா ஆயிட்டார் என்று சொன்னா எஸ் அப்ப கொடுக்காம இருக்கலாம். அல்லது மகன் என்ன செஞ்சிட்டாரு, வாப்பாவை கொண்டுட்டாருன்னு வைங்க, ப்ரூஃப் ஆவிட்டு இவர் தான் வாப்பாவை கொண்டவர், இவர் தான் என்ன செஞ்சிக்காரு அப்படின்னு சொன்னா சொத்துல பங்கு என்ன செய்யாது, மகனுக்கு வரமாட்டாது. இப்ப அந்த காலத்துல அடிமைகள் வைத்திருந்தார்கள், மகனாக இருப்பவர் அடிமையாக இருந்தால் அடிமைகளுக்கும் என்ன செய்யாது, சொத்து போய் சேராது. காரணம் என்ன, அடிமைக்கு போற சொத்துக்கு உரிமையாளராக எஜமானம் மாறிடுவான். அப்ப வாப்பாட ஒரு தந்தையுடைய சொத்து மகனுக்கு வந்தா அந்த சொத்து யாருக்கு சொந்தமாயிரும், எஜமானருக்கு என்ன செஞ்சிடும், சொந்தமாக ஆகிரும். எனவே அடிமைகளுக்கு சொத்து இல்லை என்று, வாரிசுரிமை சட்டம் கிடையாது என்று இஸ்லாம் தடுத்தது. அப்ப இஸ்லாம் தடுக்கக்கூடிய இந்த முறையை தாண்டி வேறொரு முறையில் என்ன செய்ய முடியாது, தந்தை வந்து மகனுக்கு சொத்து கொடுக்காம தடுக்க முடியாது. விவரம் தெரியாமல் இப்ப நாங்க கேள்விப்பட்ட செய்திகள்ல ஒன்றுதான், ஒரு மகன் என்ன செய்யறாராம், மகன் வந்து வாப்பாவுடைய விருப்பம் இல்லாம திருமணம் செய்கிறார், வாப்பாவுடைய விருப்பம் இல்லாம திருமணம் செய்கிறார். இதனால வாப்பா எடுத்த முடிவு என்னன்னு சொன்னா, ஏன் இந்த சொத்துல சதக்காசு என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு கொடுக்க கூடாது. சோதர்களே, மார்க்கம் அனுமதிக்குமா, இவர் உயிரோடு இருக்கிறார், மொத்தத்தை வேற யாருக்காவது எழுதி கொடுக்கும் போது கூட இவனுக்கு கொடுக்க கூடாது என்ற சிந்தனையில் செய்திருந்தால் அப்பையும் குற்றவாளிதான். இல்ல எழுதி மொத்தமா கொடுத்துட்டாருன்னு வைங்க, இவன் கையில கொடுத்தா எல்லாத்தையும் நாசமாக்கி போடுவான்னு சொல்லி அனாதை இல்லத்துக்கோ அல்லது வேற யாருக்கோ ஏழைகளுக்கோ மொத்தத்தையும் எழுதி கொடுத்து தண்டை கையில இருந்து எல்லாத்தையும் அவுட் ஆகிட்டாரு. எஸ், இப்ப மகனுக்கு பங்கு இல்ல, இருந்தா தானே கொடுக்கணும். இல்ல இருந்தால், வாப்பா மரணிக்கும் போது மகனுக்கு சொத்து இருந்தால் அப்போது அவன் என்ன பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும், கொலைய தவிர வேற என்ன பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் அந்த மகனுக்கு என்ன பங்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய சட்டம், இந்த சட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. சரி, அப்ப பங்குக்காரர்களில் யாரெல்லாம் வருவார்கள் என்பதை சொல்லும் போது, ஆரம்பத்தில் ஒரு இறந்த மனிதனுடைய மகன் மகள் பிள்ளைகள், அதே போன்று பெற்றோர்கள், அதே போன்று கணவன் மரணித்தால் மனைவி, மனைவி மரணித்தால் கணவன், பங்கில் வரக்கூடியவர்கள் இந்த ஆறு பேரும் எப்போது வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இறந்தவருடைய சகோதர சகோதரிகள் பங்கில் வரக்கூடியவர்கள், அதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறந்தவருடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், இறந்தவருடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் இவர்களும் பங்கில் வரக்கூடியவர்கள், அதான் பாட்டன் பாட்டின்னு சொல்றோம். அதே போன்று இறந்தவருடைய பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளும் பங்கில் வரக்கூடியவர்கள். ஆனால் அதுக்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது, அவைகளை நாம் விளக்கி இருக்கின்றோம். எனவே இவைகள் இவர்கள்தான் பங்கில் வரக்கூடியவர்கள். சகோதரர்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் முதல் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒருவர் மரணித்தால் பங்கில் வரக்கூடியவர்கள் யார், யாருக்கு பங்கு உண்டு, யாருக்கு பங்கு கிடையாது என்பதை முதலில் தெரிய வேண்டும். அதுக்கு பிறகுதான் பங்கு எவ்வளவு என்றதை பார்க்கிறது. இப்ப சிலர்களுக்கு யாரு பங்குகாரர் என்றதே தெரியாது. இறந்த ஒரு மனிதனுடைய பங்குகாரர்கள் யார், அனந்தரத்தில் வரக்கூடியவர்கள் யார் என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள். எனவே இதைத்தான் அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக்கொண்டோம். இதுவரைக்கும் நாம் சொல்லி இருப்பவர்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன் மனைவி, அதே போன்று பேர பிள்ளைகள், பாட்டன் பாட்டிமார், சகோதர சகோதரிகள், இவர்களை பற்றியுள்ள சட்டங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அனந்தரத்தில் வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், சாச்சாமார்கள் அல்லது பெரியப்பாமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவங்களும் அனந்தரத்துக்குள்ள வருவாங்க. ஒருவர் மரணிக்கிறார், அந்த மரணித்த மையத்தினுடைய தந்தையின் சகோதரர்கள், தந்தையின் சகோதரர்களும் அனந்தரத்தில் வருவார்கள். தந்தையின் மரணித்தவருடைய சகோதரர் அல்ல, நான் சொல்றேன் மரணித்தவருடைய தந்தையின் சகோதரர். அப்ப யாரு, சாச்சா அல்லது பெரியப்பான்னு சொல்லுவோம், அப்படித்தானே. அதே போன்று அந்த சாச்சா பெரியப்பா மாருடைய பிள்ளைகள் இவர்களும் அனந்தர லிஸ்டுல வருவாங்க. எப்ப, கண்டிஷனோட மேற் சொன்னவர்கள் இல்லாத போது இவர்கள் என்ன செய்வார்கள், இப்ப ஒரு ஆள் மௌத்தாகிறாரு, அவருக்கு அனந்தரம் என்று யாருமே இல்ல, தந்தையினுடைய சகோதரர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறான்னு, ஒரு ஆள் மௌத்தாகிறாரு, மௌத்தாகிற நேரத்தில் அவருக்கு அனந்தரக்காரர்கள் யாருமே இல்ல, யார் இருக்கிறார், தந்தையினுடைய சகோதரர் ஒருவர் உசுரோடு இருக்கிறார், தந்தை மௌத்தாயிட்டார், இவருக்கும் பிள்ளைகள் யாரும் இல்ல, இவருக்கும் பிள்ளைகள் யாரும் இல்ல, தந்தையும் இல்ல, அதே போன்று ஏனைய அனந்தரக்காரர்கள் சகோதரர்கள் என்றும் யாரும் இல்ல. யாரு உயிரோடு இருக்கிறார் என்றால், தந்தையின் சகோதரர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் பங்குல வந்துருவார். இவருடைய சொத்துக்கு யாரு சொந்தக்காரர் இருப்ப, இவருடைய சாச்சா. சரி, சாச்சாவும் இல்ல, மூத்தான் அவருக்கு சாச்சாவும் இல்ல, யார் இருக்கிறார், சாச்சாவுடைய மகன் ஒருவர் இருக்கிறார். அப்ப பாருங்க, பிள்ளைகள் என்று யாரும் இல்ல, பெற்றோர்களும் இல்ல, பாட்டன்மார்கள் இப்படி அனந்தர லிஸ்ட் யாருமே இல்லாம அங்கால பாத்தீங்கன்னா, சாச்சா வரணும், சாச்சாவும் இல்ல, சாச்சன மகனோர் எங்கே ஒரு ஊர்ல இருக்காருன்னு வைங்க, தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா இறந்தவருக்கு சொத்து இருக்குது, இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் யாரும் தேடுறாங்க, யாருமே இல்ல, சாச்சட மகனோரார் அமெரிக்கால இருக்காருன்னு வைங்களேன், அவரை கூப்பிட்டு இந்த சொத்தை கொடுக்கணும், அவரை கூப்பிட்டு என்ன செய்யணும், வாங்க அல்லாஹ் தந்த ரிஸ்க் எடுத்துட்டு போங்கன்னு செய்யணும், கொடுக்கணும். ஏன், அனந்தருக்கு சொந்தக்காரவர் அவர் தான். சகோதரர்களே, யாரும் இல்லாத போதுதான் நாங்க அந்த சொத்தை பைத்துல் மாலுக்கு கொடுக்கிறதா இல்லையா என்ற சட்டத்தை பத்தி பிறகு பேசுவோம். ஆனா அனந்தர்கார் ஒருவர் இருக்கும் போது, அவர் இருப்பது தெரிந்தால், அவரை வைத்துக் கொண்டு நாங்க என்ன செய்ய முடியாது, இந்த சல்லி அவளவையும் தர்மம் செஞ்சு போடுங்க, இந்த சல்லி அவளையும் ஏழைகளுக்கு என்ன சதகாவை கொடுத்து போடுங்க, இந்த ரைட்ஸ் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் யாருக்கு உரிமை கொடுத்தானோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிறகுதான், அவர்கள் யாருமே இல்லை என்று வந்தால் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்னன்றதை யோசிக்கணும். எனவே அல்லாஹு தஆலா நாம் கேட்ட இந்த சட்டங்களில் இருந்து தெளிவு பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.